ஓம் சாந்தி. ஜூலை 22, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். இந்த துன்ப நாட்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன. எனவே கடந்த காலத்து பழைய விஷயங்களை மறந்துவிடுங்கள். கேள்வி: கர்மயோகி குழந்தைகளாகிய நீங்கள் சதா பயிற்சி செய்ய வேண்டியது என்ன? பதில்: ஒரு நொடியில் உங்களுடைய சரீரத்தின் வாழ்வாதாரத்திற்காக சரீரத்தில் இருங்கள். அடுத்த நொடியில் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். உங்கள் சரீரத்தின் விழிப்புணர்வு இல்லாது செயல்கள் செய்யப்பட முடியாது. எனவே சரீரத்தின் விழிப்புணர்வில் இருந்து செயல்களை செய்வதற்கும் பின்னர் ஆத்ம உணர்வுடையவர் ஆகும் பயிற்சியை செய்யுங்கள். குழந்தைகளாகி உங்களை தவிர உலகிலுள்ள வேறு எவராலும் இதை பயிற்சி செய்ய முடியாது. பாடல்: விழித்தெழுங்கள் ஓ மனவாட்டிகளே, விழித்தெழுங்கள், புதிய யுகம் வரப்போகிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான ஆத்மாக்கள், அதாவது குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இது ஞான பாடல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாடல் மிகவும் நல்லது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது விழிப்படைந்து விட்டீர்கள். அத்துடன் நாடகத்தின் ரகசியத்தையும் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்தின் ஆடம்பரத்தையும் பார்த்தீர்கள். கடந்த காலத்தில் நடந்தவை அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளது. உங்களுடைய கடந்த கால 84 பிறவிகளின் வரலாற்றையும் நீங்கள் அறிவீர்கள். உங்கள் 84 பிறவிகளின் கதையை தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். இவை புதிய உலகிற்கான புதிய விஷயங்களாகும். நீங்கள் தந்தையிடமிருந்து புதிய விஷயங்களை கேட்கின்றீர்கள். அவர் குழந்தைகளாகி உங்களுக்கு பொறுமையை கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். எனவே பழைய விஷயங்களை மறந்து விடுங்கள். பக்தி மார்க்கத்தின் ஆடம்பரமாக விளங்கும் அந்த வேதங்கள், சமய நூல்கள் போன்ற அனைத்தும் அழியப் போகின்றன. அங்கே பக்தி மார்க்கத்தின் எந்த அடையாளமும் இல்லை. அங்கே நீங்கள் பக்தியின் பலனை பெறுகின்றீர்கள். தந்தை வந்து பக்தர்களுக்கும் பலனை கொடுக்கின்றார். எவ்வாறு தந்தை வந்து உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அதிக அளவு பக்தி செய்தவர்கள் நிச்சயமாக அதிக அளவு பலனை பெறுவார்கள். அவர்கள் இந்த ஞானத்தை எடுப்பதிலும் அதிக அளவு முயற்சி செய்வார்கள். எந்த ஆத்மாக்கள் அதிக அளவு பக்தி செய்துள்ளார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களே நிச்சயமாக இந்த ஞானத்தில் முன்னேறி செல்வார்கள். அப்பொழுதே அவர்களால் லக்ஷ்மி நாராயணன் போன்று உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும். நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்திலும் யோகத்திலும் முயற்சி செய்கின்றீர்கள். ஆத்ம உணர்வில் நிலைத்திருங்கள். அத்துடன் நீங்கள் சரீரத்தில் இருக்கும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அனைத்தையும் செய்கின்ற போது தந்தையை நினைவு செய்யுங்கள். நாங்கள் சரீரம் இல்லாது செயல்களை செய்ய முடியாது. நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பது சரியானது. ஆனால் நீங்கள் உங்களை ஆத்மாவாகவும் கருதி கொள்ள வேண்டும். சரீரத்தை மறப்பதனால் எதையும் அடைய முடியாது. ஏனென்றால் நீங்கள் செயல்கள் செய்தே ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்வதில் அதிக அளவு சந்தோஷம் உள்ளது. இருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், சுற்றி வரும் பொழுதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இருந்த போதிலும் உங்களின் வயிற்றுக்கு உணவு தேவை. ஆத்ம உணர்வில் நிலைத்திருங்கள். இந்நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவரும் ஆத்ம உணர்வில் இல்லை. அவர்கள் தங்களை ஆத்மாவாக கருதிய போதும் கடவுளின் அறிமுகம் அவர்களுக்கு இல்லை. ஆத்மா அழியாதது, ஷரீரங்கள் அழியக்கூடியவை என்று அவர்கள் புரிந்து கொண்ட போதிலும் அவர்களது பாவங்கள் அதன் மூலம் அழியப் போவதில்லை. கூறப்பட்டுள்ளது, புண்ணிய ஆத்மா தூய்மையற்ற ஆத்மா. நான் ஓர் ஆத்மா, இது எனது சரீரமாகும். இது ஒரு பொதுவான விஷயமாகும். தந்தை விளங்கப்படுத்துகின்ற பிரதான விஷயமானது, என்னை நினைவு செய்யுங்கள். உங்களின் சரீரத்தின் வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் சரீரத்தின் விழிப்புணர்வையும் கொண்டிருக்க வேண்டும். சரீரத்திற்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் சரீரம் இல்லாது எதையும் செய்ய முடியாது. நீங்கள் ஒவ்வொரு பிறவியிலும் சரீரத்தின் வாழ்வாதாரத்திற்காக எதையாவது செய்கின்றீர்கள். செயல்களை செய்கின்ற போதும் உங்களின் அன்பிற்கினியவரை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். அந்த அன்பிற்கினியவரை எவருமே முழுமையாக அறிய மாட்டார்கள். நாங்கள் அந்த அன்பிற்கினியவரிடமிருந்து அந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற இருக்கின்றோம் எனவும், அவரது நினைவின் மூலம் எங்களின் பாவங்கள் அழிக்கப்படும் எனவும் வேறு எவருமே விளங்கப்படுத்த முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் புதிய விஷயங்களை கேட்கின்றீர்கள். நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கான பாதையை கண்டுகொண்டீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் வீட்டிற்கு திரும்பிய பின்னர் உங்கள் ராஜ்யத்திற்கு செல்வீர்கள். பாபா புதிய வீட்டை கட்டுகின்றார். எனவே நீங்கள் நிச்சயமாக அங்கே சென்று வசிப்பதற்கான ஆசையை கொண்டிருக்கின்றீர்கள். வேறு எவருமே அறியாத பாதையை நாங்கள் இப்பொழுது கண்டுகொண்டோம். அவர்கள் எத்தனை யாகங்களை உருவாக்கினாலும் அல்லது தபஸ்யா போன்றவற்றை செய்தாலும் அல்லது எவ்வளவிற்கு பிரயத்தனம் செய்தாலும் அவர்களால் சத்கதி அடைய முடியாது. அவர்களால் இவ்வுலகிலிருந்து அவ்வுலகிற்கு செல்ல முடியாது. இதுவும் விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் சமய நூல்களில் சக்கரத்தின் கால எல்லையை 100,000 ஆண்டுகள் என எழுதியுள்ளார்கள். இதனாலேயே மக்களின் புத்திகள் செயல்படுவதில்லை. பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது நாங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு சொந்தமாக இருந்தோம் என்பது நேற்றைய விஷயம் என உங்களால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. தேவ தர்மமே அதிக அளவு சந்தோஷத்தை கொடுத்தது. பாரதத்தின் சந்தோஷத்தை போன்று வேறு எவருமே அடைய முடியாது. மற்ற மதத்தவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அவர்கள் எந்த அளவு முயற்சி செய்தாலும் நீங்கள் கொண்டிருக்கும் சந்தோஷம் போன்று வேறு எவருமே கொண்டிருக்க முடியாது. அவர்கள் பணத்தை செலவு செய்தாலும் சொர்க்கத்தில் இருக்கும் சந்தோஷத்தை அவர்களால் கண்டுகொள்ள முடியாது. ஒருவர் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆனால் செல்வம் இருக்க முடியாது. மற்றொருவர் செல்வத்தை கொண்டிருக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் இருக்க முடியாது. இது துன்ப உலகமாகும். எனவே தந்தை கூறுகின்றார், எழுந்திருங்கள். ஓ ஆத்மாக்களே, நீங்கள் இப்பொழுது 3வது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அதிக அளவு விழிப்படைந்துள்ளீர்கள். நீங்கள் முழு உலகின் வரலாற்றையும் புவியலையும் அறிவீர்கள். தந்தை உள்ளே இருக்கும் இரகசியங்கள் அனைத்தையும் அறிந்தவர். ஜானி ஜனன்கார், அவர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருப்பதை அறிந்தவர் என்பது அதன் அர்த்தம் அல்ல. இவர் யார்? இவர் எவ்வளவு விளங்கப்படுத்துகின்றார்? எந்த அளவிற்கு இவர் தூய்மையாக இருக்கின்றார்? எந்த அளவிற்கு அவர் பாபாவை நினைவு செய்கின்றார்? நான் ஏன் அமர்ந்திருந்து ஒவ்வொருவரையும் பற்றி இந்த விஷயங்களை நினைவு செய்ய வேண்டும்? நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பாதையை காட்டுகின்றேன். நீங்கள் உங்களுடைய பரமதந்தை பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த உலக சக்கரத்தை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். நீங்கள் நிச்சயமாக ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் சரீர உணர்வுடையவர்கள் ஆகியதால் அந்த முறையில் சீரழிந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வீட்டில் வாழ்கின்ற போதும் தாமரை மலர் போன்றவர்கள் ஆகுங்கள். நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள். தேவர்களிடம் சங்கு போன்ற அலங்காரம் எதுவும் இல்லை. பிராமணர்களாகிய நீங்களே இந்த ஞானம் என்னும் சங்கை கொண்டுள்ளீர்கள். சீக்கியர்கள் சங்கை ஊதும்போது அதிக அளவு சப்தத்துடன் ஊதுகின்றார்கள். நீங்கள் பெரிய கூட்டத்தினருக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும்போது ஒளி பெருக்கி போன்றவற்றை பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் இங்கே ஒளி பெருக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓர் ஆசிரியர் ஒளி பெருக்கியை பயன்படுத்தி கற்பிப்பாரா? இங்கே நீங்கள் சிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நானே சர்வசக்திவான். நீங்கள் ஒரு ஒளி பெருக்கியை பயன்படுத்துகின்றீர்கள். அதனால் தொலைவில் உள்ள மக்களும் கேட்க முடியும். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது அவை பயன்படும். மரணம் முன்னால் உள்ளது என்று நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டும். இப்பொழுது அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். மகாபாரத யுத்தமும் உங்களின் முன்னால் உள்ளது. மகாபாரத யுத்தம் இடம்பெற்ற போது விநாசம் இடம்பெற்றது என்று கீதையில் எழுதப்பட்டுள்ளது. அச்சா, பின்னர் என்ன நடந்தது? பாண்டவர்களும் உருகிவிட்டார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், விநாசம் முதலில் இடம்பெற்றிருந்தால் அப்பொழுது பாரத தேசமும் வெறுமையாக இருக்கும். பாரதம் அழியாத தேசம், அது ஒருபொழுதும் வெறுமையாகுவதில்லை. முழுமையான பிரளயம் ஒருபொழுதும் இடம்பெறாது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். பாபா அழிவில்லாதவர், அவரது பிறப்பிடமும் அழிவில்லாதது. குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாபாவே அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் அமைதி சந்தோஷத்தை கொடுப்பவரும் ஆவார். இங்கு வருகின்ற எவரும் அமைதியை வேண்டுவதாகவே கூறுகின்றனர். ஆத்மாக்கள் ஏன் அமைதியை அதிக அளவு நினைவு செய்கின்றனர்? அமைதி தாமமே ஆத்மாக்களின் வீடாகும். யார் அவர்களுடைய வீட்டை நினைவு செய்ய மாட்டார்கள்? ஒருவர் வெளிநாட்டில் மரணித்தால் அவர்கள் அவரது சரீரத்தை அவரது பிறந்த இடத்திற்கு எடுத்து செல்லவே விரும்புவார்கள். அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் உங்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பவருமான ஷிவ் பாபாவின் பிறந்த இடம் பாரதம் என்று அனைவரும் அறிந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் அதற்கு அதிக அளவு மதிப்பு கொடுத்திருப்பார்கள். அவர்கள் வந்து ஷிவ் பாபாவிற்கு மாத்திரமே மலர்களை அர்ப்பணம் செய்திருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் பலருக்கு மலர்களை அர்ப்பணிக்கிறார்கள். அனைவருக்கும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்த ஒருவரின் பெயரையும் அடையாளத்தையும் அவர்கள் முற்றிலும் மறந்து விட்டார்கள். தந்தையை மிக நன்றாக அறிந்தவர்களே தங்களுடைய ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். எனது பெயர் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர். உங்களை துன்பத்திலிருந்து நீக்கிய பின்னர் அவர் என்ன செய்கின்றார்? நீங்கள் அமைதி தாமத்தில் அமைதியாக இருக்கின்றீர்கள் என்றும் சந்தோஷ உலகில் சந்தோஷம் இருக்கின்றது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அமைதி தாமம் சந்தோஷ தாமத்திலிருந்து வேறுபட்டதாகும். இது துன்பதாமமாகும். இந்நேரத்தில் அனைவரும் துன்பத்திலேயே உள்ளார்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு எந்தவிதமான துன்பமும் அற்ற சந்தோஷத்திற்குள் செல்கின்றீர்கள் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். அதனது உண்மையான பெயர் சுவர்க்கமாகும். அது ஓர் இனிமையான பெயராகும். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கவில்லை. இயல்பாகவே தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். பாபா உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார். சத்யுகத்தில் நீங்கள் ஓர் ஆத்மா என்றும் எவ்வாறு நீங்கள் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்க வேண்டும் என்ற ஞானத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள். அதுவே ஆத்ம உணர்வு என்று அழைக்கப்படுகிறது. இது ஆன்மீக ஞானமாகும். எவராலும் இதை கொடுக்க முடியாது. ஆன்மீக தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் அதை ஒவ்வொரு 5000 வருடங்களிலும் கொடுக்கின்றார். மக்கள் முற்றிலும் இருளில் இருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது ஒளியை பெற்று அறியாமை என்னும் உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்துள்ளீர்கள். ஒரு தந்தையே அனைத்து மணவாட்டிகளினதும் மணவாளனாவார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுடைய தந்தையும் மணவாளனும் அத்துடன் குருமார்கள் அனைவரினதும் குருவும் ஆவேன். நானே பரம ஆசிரியர். ஒரு சத்குருவே குருமார்கள் அனைவருக்கும் சத்கதி அருள்பவராவார். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, நானே அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றேன். முக்திக்கு பின்னர் சத்கதி உள்ளது. ஒவ்வொருவரது ஆத்மாவும் வீடு திரும்ப வேண்டும் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஆத்மாவே சதோப்பிரதானமாகவும் சதோ ரஜோ தமோவாகவும் ஆகின்றார். சிலர் மிக சிறிய பாகத்தையே கொண்டுள்ளனர். அவர்கள் வந்து போவார்கள். அவர்கள் நுழம்புகள் போன்று பிறந்து மரணிப்பார்கள். அவ்வாறான ஆத்மாக்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியே பெறுவதில்லை. தந்தையிடமிருந்து தூய்மை, அமைதி, சந்தோஷம் என்னும் ஆஸ்தி பெறப்படுகிறது. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை அசரீரியானவர். அவர் வந்து இவரது வாய் மூலம் விளங்கப்படுத்துகின்றார். அவர்கள் ஷிவ் பாபாவிற்கு மிகவும் உயரமான இடங்களில் கோவில்களை கட்டினார்கள். அவர்கள் யாத்திரையாகவும் கூட்டமாகவும் மேலே செல்கின்றார்கள். அங்கே அவர்கள் அருந்துவதற்கு ஏதாவது ஞான அமிர்தம் உள்ளதா? அவர்கள் அதிக அளவு பணத்தை செலவழிக்கிறார்கள். அரசாங்கமும் அவர்களுக்கு அதிக அளவு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியுள்ளது. அதிலே கஷ்டம் உள்ளது. எவ்வாறு நீங்கள் சிறு குழந்தைகளை அங்கே யாத்திரையாக எடுத்து செல்ல முடியும்? அவர்கள் குழந்தைகளை மற்றொருவரின் பராமரிப்பில் விட்டு செல்கிறார்கள். அவர்கள் குழந்தைகளை அழைத்து செல்வதில்லை. அவர்கள் 2-3 மாதங்கள் யாத்திரை செல்கிறார்கள். நீங்கள் இங்கு வரும்பொழுது அமர்ந்திருந்து கேட்பதுடன் கற்கவும் வேண்டும். சிறிய குழந்தைகள் இதை கேட்க மாட்டார்கள். நீங்கள் இங்கே ஞானத்தையும் யோகத்தையும் கற்க வருகின்றீர்கள். தந்தை இங்கிருந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். எனவே இங்கு சப்தம் போன்ற எதுவும் இருக்கக்கூடாது. இல்லையெனில் உங்களுடைய கவனம் அவர்களின் பால் ஈர்க்கப்படும். இங்கே நீங்கள் அமைதியாக அமர்ந்திருந்து கவனத்துடன் கேட்க வேண்டும். யோகம் மிக இலகுவானது. உங்களுக்கு என்ன வேலை இருக்கின்றதோ தொடர்ந்தும் செய்யுங்கள். ஆனால் உங்கள் புத்தியின் யோகம் அங்கே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்வதனால் நீங்கள் பெரிய வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் உங்களுடனேயே பேச வேண்டும். உங்களுக்காக உணவு சமைக்கும் பொழுதும் பாபாவின் நினைவில் நிலைத்திருங்கள். கைகளினால் வேலைகள் அனைத்தையும் செய்கின்ற பொழுதிலும் உங்களது தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவில் இருப்பதனால் நீங்கள் நன்மை அடைவீர்கள். நீங்கள் சமைக்கின்ற உணவும் மிக நன்றாக இருக்கும். நீங்கள் உலக அரசுரிமையை பெறுகின்றீர்கள். நீங்கள் இங்கே லக்ஷ்மி நாராயணனாகவே வந்துள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் சூரிய வம்சத்தினர் ஆகுவீர்கள் என கூறுகின்றீர்கள். இந்நேரத்தில் உங்களுடைய மம்மாவும் பாபாவும் சரஸ்வதியும் பிரம்மாவும் என நீங்கள் அறிவீர்கள். அவர்களுடைய அடுத்த பிறவியில் அவர்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவார்கள். எவராவது அவரது அடுத்த பிறவியில் என்னவாக ஆகுவார் என உங்களால் கூற முடியாது. நேரு அவருடைய அடுத்த பிறவியில் என்ன ஆகினார் என எவருமே அறிய மாட்டார்கள். ஒருவர் மிக நல்ல தானங்கள் செய்திருந்தால் அவர் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறப்பெடுப்பார். நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். இவர்கள் இருவருடைய பெயர்கள் ஆதிதேவ் பிரம்மாவும் ஆதிதேவி சரஸ்வதியும் ஆகும். அவர்கள் பின்னர் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவார்கள். அச்சா, அவர்களின் குழந்தைகள் அவர்களுடனேயே உள்ளார்கள். தாங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் என அவர்களும் கூறுகின்றனர். இது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அவர்களை சூட்சும உலகில் காண்கின்றீர்கள். பெண் தெய்வங்களின் கோவில்கள் அதிக கூட்டம் உள்ளது. ஒரு ஜெகதம்பாவே இருக்கின்றார். அவரது விக்கிரகங்களின் முக சாயல் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். மம்மாவை பாருங்கள். அந்த விக்கிரகங்கள் குழந்தைகளாகிய உங்களை போன்றே முக சாயல் உள்ளவையாக இருப்பதனால் அவை குமாரி ஆதார் குமாரி என பெயரிடப்பட்டுள்ளன. நீங்களே அவ்வாறு ஆகியுள்ளீர்கள் என்பதை அறிவீர்கள். நாங்கள் அனைவரும் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஆவோம். தம்பதிகளும் கூட தாங்களும் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்று கூறுகின்றனர். இது உங்களின் ஞாபகார்த்தமாகும். நீங்கள் இந்த ஞானத்தை விளக்கத்துடன் கொடுக்கின்றீர்கள். இதுவே அர்த்தமுள்ள தில்வால ஆலயமாகும். எவ்வாறாயினும் உங்களால் மாத்திரமே இதை விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் இந்த ஸ்தாபனையை மேற்கொள்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் ராஜயோகத்தினால் பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. இந்த ஞானத்திலும் யோகத்திலும் முழுமையான கவனம் செலுத்துங்கள். இந்த ஞானத்தை கேட்கின்ற போது மிக அமைதியாக இருந்து ஒருமுகப்படுத்துங்கள். நீங்கள் கர்மயோகிகள் ஆக வேண்டும். 2. தந்தை உங்களுக்கு காட்டிய வீட்டிற்கான பாதையை அனைவருக்கும் காட்டுங்கள். சுயதர்ஷன சக்கரதாரிகளாக இருப்பதுடன் இந்த ஞானம் என்னும் சங்கை ஊதுங்கள். ஆசீர்வாதம். மகாத்மா அதாவது மகான் மற்றும் விருந்தாளி மெஹ்மான் என்ற இரண்டு வார்த்தைகளை உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் ஒரு பற்றற்ற பார்வையாளராக அப்பால் இருந்து சகல கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபடுவீர்களாக. உங்களின் ஸ்திதியை அப்பால் இருக்கின்ற பற்றற்ற பார்வையாளர் ஆக்குவதற்கு இரண்டு விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். ஒன்று, இந்த ஆத்மாவான நான் மகாத்மா ஆவேன். இரண்டு, இந்த ஆத்மாவான நான் இந்த பழைய உலகிலும் இந்த பழைய சரீரத்திலும் ஒரு விருந்தாளி ஆவேன். இந்த விழிப்புணர்வை நீங்கள் கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் பற்றின் பலவீனங்கள் மற்றும் கவர்ச்சிகள் அனைத்தும் இயல்பாகவே இலகுவாக முடிவடைந்துவிடும். உங்களை மகாத்மாவாக புரிந்து கொள்வதன் மூலம் உங்களின் சமஸ்காரங்களின் ஆதிக்கத்தின் கீழ் நீங்கள் செய்யும் எந்த ஒரு சாதாரணமான செயல்களும் நீங்கள் உருவாக்கும் சாதாரணமான எண்ணங்களும் மாற்றப்படும். உங்களை ஒரு மகான் மற்றும் விருந்தாளியாக கருதிய வண்ணம் நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் புகழ்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். அனைவரின் நல்லாசிகளாலும் உங்களின் ஒத்துழைப்பு துளிகளாலும் பெரியதோர் பணியும் இலகுவானதாகிவிடும். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ரூபஸ்திதியில் இருந்தவாறு சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். ஒரு சக்தி மிக்க மனதை கொண்டிருப்பதன் அடையாளம் ஒரு வினாடியில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு உங்களால் சென்றடையக்கூடியதாக இருப்பதாகும். உங்கள் மனம் பறக்க கற்று அந்த பயிற்சியை விருத்தி செய்யும் பொழுது ஒரு வினாடியில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு உங்களால் சென்றடைய முடியும். ஒரு கணம் நீங்கள் ஷரீர உலகிலும் அடுத்த கணம் நீங்கள் பரந்தாமத்திலும் இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த பயிற்சியை அதிகரியுங்கள். இப்பொழுது இந்த பயிற்சியை அதிகரிக்கின்ற போது உங்கள் நினைவு சக்தி மிக்கதாக இருக்கும். ஓம் சாந்தி.